الحمد لله الذي قسم الميراث بنفسه وهو أعدل من قسم وهو الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين إلى آخر الآية على وتر أرلالنم نهر الله أنبوديونماهيا அவன் திருப்பெயர் கூறி இந்த ஹுத்பாக்கிற சங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், ஈருலகத்தையும் படைத்து பலிபாலித்துக் கொண்டிருக்கிறவன், அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இருள் சூழ்ந்திருந்த இவ்வையகத்தை ஒளிமயமாக ஆக்கிவிட்டு கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் உயிர்களிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபாஉத் தாபிஈன்கள், இன்னும் இறுதி நாள் வரையும் வரையிருக்கின்ற மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஏத்துக்காக்கூடிய நீயத்துடன் வந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கிறார்களோ, சொல்லி இருக்கிறார்களோ, அப்படியான விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கிறார்களோ, பணித்திருக்கிறார்களோ, அப்படியான விடயங்கள் அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கண்ணியமானவனாக உலகத்தில் இந்த மனிதனை அல்லாஹ் படைத்து இந்த உலகத்தில் வாழும் போது கண்ணியமாகவும் அடுத்தவர்களுடன் சமாதானமாகவும் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனிதன் தனது உறவுகளோடு, சொந்த பந்துக்களோடு அழகாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பி இருக்கிறார்கள். ஷரியா அதை விரும்புகிறது. உறவுகளோடு, சொந்தங்களோடு யார் துண்டித்து வாழ்கிறானோ அப்படியான மனிதனை அல்லாஹு தஆலா தனது ரஹ்மத்திலிருந்து தூரமாக ஆக்கிவிடுகிறார். ஆனால் இன்று உறவுகளையும் சொந்தங்களையும் அநேகமானவர்கள் பிரிந்து அவர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கதைக்காமல் இப்படியாக வாழக்கூடிய காட்சிகளை நானும் நீங்களும் கண்டு கொண்டிருக்கிறோம். உறவுகளை பிரிவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு மனிதன் இன்றைக்கு உறவுகளோடு, சொந்த பந்துக்களோடு அந்த உறவுகளை முறித்து வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அனந்தர சொத்தில் மோசடி செய்ததாக இருக்கிறது. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாம் கூறக்கூடிய அனந்தரம் அது சரியானது. ஆனால் நாம் இன்று அனந்தரமாக அந்த இஸ்லாம் கூறக்கூடிய அந்த முறைகளை விட்டுவிட்டு ஏனைய கலாச்சாரங்களையும், ஏனைய மதுகபுடைய கோட்பாடுகளையும், ஏனைய இந்துக்களுடைய, யூத நசாராக்களுடைய, ஜாகிரியத்துடைய ஊர் வழக்கம், ஊர் சம்பிரதாயம்,
இப்படியான விடயங்களை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொண்டதனால் இந்த அனந்தர சொத்திலே மிகப்பெரிய மோசடி நடக்கிறது. அந்த மோசடியின் காரணமாக குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் இடையிலே பெரும் விரிசல்களை கண்டு கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, யூதர்கள் தனது அனந்தரங்களை அவர்கள் பங்கு வைப்பதற்காக வேண்டி ஆண் என்பது மட்டும்தான் கவனிப்பார்கள், ஆணாக இருக்க வேண்டும். சகோதரிக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மனைவிக்கும் எவருக்குமே அனந்தரத்தில் அவர்கள் பங்கு கொடுக்க மாட்டார்கள். அனந்தர சொத்தை பிரித்தெடுப்பது அந்த ஆண்கள் மாத்திரம்தான். இதுதான் யூதர்களுடைய மதுகபாக இருக்கிறது. அடுத்ததாக இந்துக்கள், இந்துக்களுடைய அடிப்படை சட்டமே அவர்களுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்பில பிள்ளைக்கு மாத்திரம்தான் அந்த சொத்தை கொடுப்பார்கள். சிறியவர்களுக்கும் கொடுக்க மாட்டார்கள், ஏனைய எந்த பெண்களுக்கும் கொடுக்க மாட்டார்கள். இதுதான் இந்துக்களுடைய அடிப்படை சட்டமாக இருக்கிறது. அடுத்ததாக ஜாஹிலியத்து காலத்து அந்த மக்கள் இரண்டே இரண்டு விடயங்களை கவனித்து அவர்களுடைய அனந்தரங்களை பங்கு வைத்து கொடுப்பார்கள். அர்ருஜூலியா வல் குவா, ஒன்று சக்தி இருக்க வேண்டும், இன்னொன்று ஆண்மை என்ற தன்மை இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் கவனித்து தான் ஜாஹிலியத்தில் அவர்களுடைய சொத்துக்களை பங்கு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தனது மகளையும் அழைத்து வருகிறாள். வந்து சொல்கிறாள், தரக்கனி வபனதஹு, எனது தந்தை மரணித்து விட்டார், என்னையும் அவர்களுடைய குழந்தை பெண் குழந்தையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆனால் இந்த குழந்தையுடைய அந்த தந்தையுடைய சொத்தை அந்த தந்தையுடைய சகோதரன் முழுமையாக எடுத்துக்கொண்டு விட்டார். எனக்கும் அவர்களுடைய சொத்திலே பங்கு தரவில்லை, அந்த பிள்ளைக்கும் பங்கு கொடுக்கவில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை வரவழைக்கிறார்கள். கூப்பிட்டு கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன காரணம்? இந்த பெண்ணுக்கும் அந்த இறந்து போனவங்களுடைய சகோதரருடைய அந்த மனைவிக்கும் அவர்களுடைய சொத்திலிருந்து பங்கு கொடுக்கவில்லையா? அந்த மனிதர் மூன்று விடயங்களை கூறி காட்டுகிறார். லா தர்கபு ஃபரசன் வலா தஹ்மிலு கல்லன் வலா தன்கவு அதுவா, மூன்று விடயங்களை குறிப்பிடுகிறார். லா தஹ்மிலு ஃபரசன், லா தர்கபு ஃபரசன், இந்த பெண்ணுக்கு குதிரையில் ஏறி பிரயாணம் செய்வதற்கு முடியாது. வலா தஹ்மிலு கல்லன், எந்த ஒரு சுமைகளையும் சுமந்து கொள்ளக்கூடிய அப்படியான சக்தி இவளிடத்திலே இல்லை. வலா தன்கவு அதுவா, விரோதிகளுக்கு முன்னால் நின்று அந்த விரோதிகளை எதிர்க்கக்கூடிய சக்தியும் இவளிடத்தில் இல்லை. அதனால் இவளுக்கு நாம் கொடுக்க முடியாது என்று கூறிவிடுகிறார் அந்த மனிதர். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய அழகான தீர்ப்பை வழங்கி அனுப்பி வைக்கிறார்கள். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய அனந்தரங்கள் எவ்வாறு பங்கு வைக்கப்படுகிறது? அந்த யூதர்களுடைய முறைப்படியா, இந்துக்களுடைய முறைப்படியா, அல்லது அந்த ஜாஹிலியத்துடைய முறைப்படியா, இஸ்லாம் கூறக்கூடிய அந்த முறைப்படியா? நாம் இலங்கையில் இந்த நாட்டிலே எடுத்து எந்த இடத்தை பார்த்தாலும் எல்லா இடங்களிலேயும் சரியான முறையில் ஷரியா சொன்ன முறைப்படி அனந்தரங்களை பங்கு வைப்பது கிடையாது. சிலருக்கு அந்த அனந்தர சொத்துக்களை பங்கு வைக்க கூடிய முறையை அறிந்திருந்தும் அவர்கள் அதை கையாளுவதில்லை. சிலர்கள் இந்த அனந்தர சொத்துக்களுடைய விடயத்தை பற்றி அவர்கள் அறிந்தே இல்லை. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய ஊர்களில், ஏனைய ஊர்களில் இருக்கக்கூடிய வழக்கமும் சில குடும்பங்களிலே சில ஊர்களிலே மூத்த பெண் பிள்ளைக்கு சொத்துக்களை கொடுப்பார்கள். இன்னும் சில ஊர்களிலே முதல் ஆண்பிள்ள பிள்ளைக்கு சொத்துக்களை கொடுப்பாங்க. இன்னும் சில ஊர்களில் கடைசி ஆம்பிள பிள்ளைக்கு கொடுப்பாங்க. இன்னும் சில ஊர்களில் கடைசி பெண் பிள்ளைக்கு கொடுப்பாங்க. இதுதான் எங்களுடைய ஊர்களில் ஏனைய ஊர்களில் இருக்கக்கூடிய வளமையாக இருக்கிறது. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா தெளிவாக கூறுகிறான், யூசீகும் அல்லாஹு ஃபி அவ்லாதிகும் லித்தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், ஆணுக்கு பெண்ணை விடவும் இரண்டு மடங்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஆயத்தினுடைய தொடரிலே முழுமையான சட்டங்கள் எவ்வாறு எவ்வாறெல்லாம் இந்த அனந்தர சொத்துக்கள் பங்கு வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த இடத்தில் தான் யூதர்களும் நசாராக்களும் எங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக சமத்துவம் இஸ்லாம் பேணியதில்லை என்ற அந்த கேள்வியை எழுப்புவது இந்த இடத்தில் தான். ஏன் ஆண்களுக்கு இரு மடங்கும் பெண்ணுக்கு ஒரு மடங்கும் கொடுப்பது முறையல்ல, பெண்களுக்கு சுதந்திரமாக சமத்துவம் பேண வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் அழகாக இரண்டு மடங்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை உலமாக்கல் எழுதுகிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு பெண்ணுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அவளுக்கு செலவழிக்க வேண்டிய எந்த கட்டமும் எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பமும் வருவதில்லை. ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் கோடீஸ்வரியாக இருக்கலாம், அவள் இறந்து விட்டால் அவளுடைய ஜனாசாவுடைய முழு விடயங்களையும் கவனிக்க வேண்டியது அந்த ஆணுடைய பொறுப்பு. அந்த பெண் கோடீஸ்வரியாக இருக்கலாம், அவளுடைய ஒரு ரூபாயில் இருந்து கூட அவளுக்காக வேண்டி அடக்கம் செய்வதற்கு கூட அவளுடைய பணத்திலிருந்து எடுக்க முடியாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு பாடசாலைகளுடைய செலவு, மதரசாவுடைய செலவு, ஏனைய நோய்களுடைய அந்த மருந்துகளுடைய செலவு, எல்லா செலவினங்களையும் அந்த ஆண் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அதே போன்று அவளுக்கு நாளாந்தம் கொடுக்கக்கூடிய அந்த செலவுகள், உடுப்புகளுடைய செலவுகள், அவளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா செலவினங்களையும் அந்த ஆண் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். பெண் வசதியுள்ளவளாக இருக்கலாம், ஆனால் அவளுடைய பணத்திலிருந்து அவள் செலவழிப்பதற்கு கட்டாயப்படுத்தவில்லை ஷரியா. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த அனந்தர சொத்திலே நாம் அந்நியர்களுடைய கலாச்சாரங்களையும் ஊர் வழக்கங்களையும் எடுத்துக்கொண்டதனால் பெரும் குடும்ப விரிசல்களை, உறவுகளுக்கிடையில் பெரும் விரிசல்களை கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த அனந்தர சொத்திலே மோசடி செய்ததன் காரணமாக, சரியான முறையை நாங்கள் கையாளாததன் காரணமாக சீதனம் என்ற பிரச்சனையும் இன்று உருவாகி இருக்கிறது. சரியான முறையில் அனந்தர சொத்தை பங்கு வைத்து கொடுத்தால் ஒரு ஆண் சீதனம் கேட்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஊரில் இருக்கக்கூடிய, ஏனைய ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் பெண்ணுக்கு அந்த சொத்துக்களை கொடுத்து விட்டால் ஆண் என்ன செய்வான்? ஏனைய வீடுகளிலே போய் அவன் பிச்சை கேட்டிருக்கிறான், சீதனம் கேட்டு நிற்கிறான். இப்படியான சீதன கொடுமைகளை நாம் ஒழிக்க முடியும் இந்த அனந்தரங்களை சரியான முறையில் பங்கு வைத்துக் கொடுத்தால். சரியான முறையில் பங்கு வைத்துக் கொடுத்தால் இந்த சீதன பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனுடைய முழு சொத்துமே அனந்தர சொத்தாக மாறிவிடுகிறது. அவனிடத்தில் இருக்கக்கூடிய ரொக்கமாக இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, கடன் வரவேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, அவனுடைய எல்லா பொருட்களுமே அனந்தரமாக மாறிவிடுகிறது. காணி பூமியாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், தளபாடங்களாக இருக்கலாம், அவன் பாவித்த ஆடைகளாக இருக்கலாம், அவன் பாவித்த பேனாவாக இருக்கலாம், அவன் பாவித்த அத்தராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அவனுடைய அனந்தர சொத்திலே அது மாறிவிடும், அனந்தரமாக மாறிவிடும். அதே போன்று ஒரு மனிதன் ஏதாவது வங்கியிலே அவன் காசுகளை சேமித்து வைத்திருந்தால் அந்த பணமும் அனந்தரமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால், பண்ணுவது ஹராமாக இருக்கிறது, அவன் எந்த அளவு காசை அந்த லைஃப் இன்சூரன்ஸிலே போட்டிருக்கிறானோ அந்த காசையும் அனந்தரத்திலே வந்துவிடும். அதே போன்று ஒரு மனிதன் ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறான். அந்த கம்பெனியில் இருந்து அவனுக்கு போனஸாக அவனுக்கு பணம் வருகிறது. அந்த போனஸும் அனந்தர சொத்திலே அனந்தரத்திலே வந்துவிடும். ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் அனந்தரத்திலே வராது. ஒரு தொழிற்சாலையில் ஒரு கம்பெனியிலே வேலை புரிகிறான். இவன் இறந்ததற்காக வேண்டி அபராதமாக ஒரு தொகை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பணம் அது அனந்தர சொத்திலே வரமாட்டாது. அடுத்த ஏனைவைகள் முழுமையாக அனந்தர சொத்திலே வந்துவிடும். இந்த அனந்தரங்களை எப்போது பிரித்தெடுக்க வேண்டும்? கடை விட்டு செல்ல விட்டு சென்றிருக்கிறார், சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார், ஆடைகள் விட்டு சென்றிருக்கிறார். இந்த சொத்துக்களை எப்போது நாங்கள் கை வைத்து எடுக்க முடியும்? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த சொத்துக்களை பங்கு வைப்பதற்கு முன்னால் ஓரிரு விடயங்களை நாம் நிறைவேற்றிவிட்டுதான் அந்த சொத்திலே பங்கு வைக்க முடியும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த இறந்து போன மையத் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அந்த இறந்து போன மையத் ஏதாவது நேர்ச்சை செய்திருந்தால் அந்த நேர்ச்சையை அவனுடைய சொத்திலிருந்து வெளியாக்க வேண்டும். அடுத்ததாக அவன் ஏதாவது ஜகாத் கொடுக்க வேண்டியிருந்தால், பல வருடங்கள் ஜகாத் கடமையாக இருந்தும் ஜகாத்தை நிறைவேற்றாவிட்டால் அந்த ஜகாத்தை அவனுடைய சொத்தில் இருந்து வெளியாக்க வேண்டும். அவன் ஹஜ் செய்ய வேண்டி இருந்தது, ஹஜ் செய்வதற்கு உரிய ஆளாக இருந்தான், ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. இப்பொழுது அவன் மரணித்த பிறகு அவனுடைய சொத்தில் இருந்து அந்த ஹஜ்ஜுக்குரிய அந்த செலவுகள் வெளியாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அவன் கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனையும் நிறைவேற்றி விட வேண்டும். அடுத்ததாக அவன் வசியத் ஏதாவது செய்திருந்தால் அந்த வசியத்துடைய எல்லா விடயங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததுதான் அவன் இதில் மீதி இருக்கக்கூடிய சொத்தில் தான் அனந்தரக்காரர்கள் பங்கை பிரித்தெடுக்க வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டான், இறந்து விட்டான், அந்த இறந்ததற்கு பிறகு அந்த மனிதனுக்கு கபன் செய்யக்கூடிய செலவையும் அடக்கம் செய்யக்கூடிய செலவையும் மாத்திரம்தான் அந்த மனிதனுடைய சொத்திலிருந்து எடுக்க முடியுமே தவிர, ஒரு மனிதன் இறந்திருக்கிறார், அவருடைய வீட்டிலே பானங்கள் வருகிறவருக்கு கொடுக்கப்படுகிறது, சில இடங்களிலே வரக்கூடியவர்களுக்கு உணவுகள் தயாரித்து கொடுக்கப்படுகிறது, அந்த உணவுகள் தயாரிப்பதற்காக வேண்டியும் பானங்கள் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த இறந்து போன மனிதனுடைய அந்த அந்த பணத்திலிருந்து எதுவுமே எடுக்க முடியாது. அது அனந்தரக்காரர்களுக்கு போக வேண்டிய சொத்து, அனந்தரக்காரர்களுக்கு போக வேண்டிய சொத்து, அதில் எதையுமே எடுக்க முடியாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு தாய் இறந்து விட்டால் அந்த தாயுடைய ஆடைகளில் சில பெண்கள், சில மகள்மார் அதை எடுத்துக் கொள்றது. என்னுடைய தாயுடைய ஞாபகத்துக்காக வேண்டி ஒரு சாரி, என்னுடைய தாயுடைய ஞாபகத்துக்காக வேண்டி ஒரு பாத்திரம், என்னுடைய தாயுடைய ஞாபகத்துக்காக வேண்டி ஒரு முந்தானை, இப்படி எடுக்கிற வலமை இருக்கிறது. ஆனால் ஒரு தாயுடைய யாராக இருந்தாலும் சரி, ஒரு மரணித்தவருடைய சொத்திலிருந்து எதுவுமே எடுக்க முடியாது. எல்லாமே பங்கு வைக்கப்பட வேண்டும். உரிய முறையில் ஷரியா சொன்ன முறைப்படி பங்கு வைத்ததற்கு பிறகுதான் அந்த ஆடையாக இருந்தாலும் சரி, பாத்திரமாக இருந்தாலும் சரி, தலபாடங்களாக இருந்தாலும் சரி, காணியாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அதற்கு பிறகுதான் எடுக்க முடியும். இன்னொரு வழக்கம் இருக்கிறது எங்களிடத்துல, ரெண்டு கடை இருந்தா ஒரு கடை உனக்கு, இந்த எனக்கு, இந்த இந்த கடை எனக்கு, இந்த காணி உனக்கு, இந்த காணி எனக்கு, இப்படியாக பங்கு வைத்துக் கொள்றது. நாளடைவுல போகும் போது ஒவ்வொரு காணியினுடைய பெருமதிகள் வித்தியாசம் இருக்கும், ஒவ்வொரு கடையினுடைய பெருமதிகள் வித்தியாசம் இருக்கும். நாளடைவுல குடும்பத்தில பிரச்சனை, நல்ல காணி அவர் எடுத்துட்டு மோசமான காணி எனக்கு தந்திருக்கிறாரு, முன்பகுதி அவர் எடுத்துட்டு பின்பகுதியை தந்திருக்கிறாரு, முன்பகுதி 500,000 ஒரு பேச்சு போகுது, ஆனா பின்னால பகுதி 50,000 போகுது இல்ல. இப்ப சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனை, ஒரு தங்கச்சியும் தாத்தாவுக்கும் இடையில கோபதாபம், ஒரு சகோதரனுக்கும் தாய்க்கும் இடையில கோபதாபம், சண்டைகள் பிரச்சனைகள் கோட்டு வழியாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எத்தனையோ ஆலயங்கள், தேர்ச்சியுள்ள ஆலயங்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே போய் அழகான முறையில் எங்களுடைய சொத்துக்களை அந்த பெருமதிகளுக்கேற்ப பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர்கள் என்ன நடக்கிறது, எங்களுடைய குடும்பங்களிலும் உறவுகளுக்கு இடையில் சிலர் சொல்றது, ஏண்ட மையத்தை கூட நீ வரக்கூடாது, ஏண்ட வாசல் படிய கூட மிதிக்க கூடாது, என்ன பிரச்சனை, சொத்து பிரச்சனை, சரியான முறையில பங்கு வைக்கல, அதனால ஏற்பட்ட பிரச்சனை. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அனந்தர சொத்திலே தாய்க்கும் பங்கு இருக்கிறது, தந்தைக்கும் பங்கு இருக்கிறது, சகோதரர்களுக்கு சில வேலை பங்கு வரும், சில வேலை பங்கு வராமல் இருக்கும். இப்படியான தாய்க்கும் தந்தைக்கும் பங்கு இருக்கிறது, ஆனால் முழு சொத்தும் பங்கு வைத்து பங்கை எடுத்துக் கொள்கிறார்கள் அந்த மகனும் மகள்மார்களும். அந்த தாயும் தந்தையும் ஓரம் கட்டப்படுகிறார். மாடி வீடுகளிலே மகனும் மகளும் வாழ்ந்து வருகிறார். கொட்டில்களுக்குள்ளே தாயும் தந்தைகளும் வாழ்ந்து வருகிறார்கள். சில ஊர்களிலே இந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அடுத்தபடியாக வசியத் நிறைவேற்றப்பட வேண்டும். வசியத்தில் ஒரு மனிதன், அவனுக்கு கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. தனது பிள்ளைகளுடன் கோபத்தின் காரணமாக எல்லா பொருள்களையும் வசியத் செய்து விடுகிறான். ஆனால் ஷரியா சொல்லி தருகிறது, அவனுடைய மூன்றில் ஒரு பங்கை தான் வசியத் செய்ய வேண்டும். சாது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பம், ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க செல்கிறார்கள். கடுமையான நோயாளி சாது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த நோயோடையே நான் அல்லாஹுவை போய் சேர்ந்துருவேன். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்றாங்க, ஸாது ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அன ஸூ மாலின், நான் ஒரு செல்வம் உடையவனாக இருக்கிறேன், நான் ஒரு பணக்காரன், நிறைய செல்வங்கள் இருக்கிறது, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மாத்திரம் தான் இருக்கிறது, என்னுடைய சொத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை வசியத் செய்து விடவா. ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம். கேட்டார்கள், அரைவாசி சொத்தை நான் வசியத் செய்து விடவா? சொன்னார்கள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம். மூன்றில் ஒரு பகுதியை வசியத் செய்து விடவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸ்துலுது கதீர், மூன்றில் ஒன்றும் அதிகமானது தான் பரவாயில்லை, வசியத் செய்ய சொன்னார்கள். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய பித்தளங்களை நீங்கள் வசதியுள்ளவர்களாக விட்டு செல்வதை விட அடுத்தவர்களிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக நீங்கள் விட்டு செல்ல வேண்டாம். எங்களுடைய பிள்ளைகளை நாம் வசதி இருந்தால் அந்த பிள்ளைகளுக்குரிய சொத்துக்களை சரியான முறையில் பங்கு வைத்துக் கொடுக்க வேண்டும். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுக்கு தெரிகிறது இந்த சொத்துக்களிலே சொத்து இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனால் இந்த சொத்துக்களில் எங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் சண்டை பிடித்துக் கொள்வார்கள், கோபித்துக் கொள்வார்கள், இந்த உறவுகளுக்கு இடையிலே சண்டைகள் ஏற்படும், சரியான முறையிலே பிரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்தால் இஸ்லாம் அதற்கும் ஒரு வழியை சொல்லி தருகிறது. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படியான ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தான் உயிருடன் இருக்கும் போதே அந்த சொத்துக்களை பங்கு வைத்துக் கொடுக்கலாம். ஆனால் பங்கு வைக்கும் போது ஆண் பெண் என்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது. சரியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவமாக சரியாக சொத்துக்களை பங்கு வைத்துக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஷாஃபி மதுஹபுல சுன்னத். ஆனா ஒருவர் நினைக்கிறார், ஒருவருக்கு கூடுதலாகவும் குறைவாகவும் கொடுக்க நினைக்கிறார், கொடுக்க முடியும், ஆனால் ஷாஃபி மதுஹபிலே அது மக்ரூஹாக இருக்கிறது. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் பிள்ளைகளை சிலர்கள், பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் தத்தெடுத்து வளர்ப்பது வளமையில் இருக்கிறது. ஆனால் அதனுடைய சட்டம் விரிவான சட்டம், ஆனால் அனந்தர சொத்துடன் அந்த பிள்ளைக்குரிய சட்டம் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இறந்து போய்விட்டால் அவருக்கு அந்த அனந்தர சொத்திலிருந்து எந்த ஒரு பங்குமே கிடையாது. எங்களுக்கு நாங்கள் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கிறோம், அதனுடன் சேர்த்து எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள், அல்லது இன்னும் பிள்ளைகள் அதற்கு பிறகு கிடைத்தது. ஆனால் அந்த உறவுகளும் அந்த பிள்ளையும் என்னுடைய வளர்த்த இந்த பிள்ளைக்கு சொத்துக்களை கொடுக்க மாட்டோம் என்றால் உண்மையிலே அவர்கள் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைக்கு அனந்தரத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் போக மாட்டாது. அதனால் புத்திசாலியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்தோம், இப்பொழுது பெரியாளாக ஆகிவிட்டான். தத்தெடுத்து வளர்த்தவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அந்த பிள்ளைக்கு ஹதியாவோ சதக்காவோ என்ற முறையில் அந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய சொத்திலே நாங்கள் பங்கு கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் பின்னால் அந்த அனந்தர சொத்துக்களிலே அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்க மாட்டாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சொத்துக்களை நாம் உடனடியாக ஒரு மையத்து மரணித்து விட்டால் ஓரிரு தினங்களிலேயே அந்த சொத்துக்களை நாங்கள் பங்கு வைத்து விட வேண்டும். அந்த சொத்துக்களை பங்கு வைத்து விட வேண்டும். ஏன் தெரியுமா? இதை சிலர்களுக்கு உலமாக்கள் எழுதுகிறார்கள், சிலர்கள் இது ஒரு மோசமான ஒரு காரியம் என்று நினைக்கலாம். மையத்து மௌத்தாகி இப்பதான் மௌத்து ஆன ஒரு பிள்ளை வாராரு, வந்து சொல்றாரு, எங்கட வாப்பாட சொத்தெல்லாம் பிரிச்சு கொள்வோமே, எங்கட உம்மாட சொத்தெல்லாம் நாங்க பிரிச்சு எடுத்துக் கொள்வோமே. அடுத்தவங்க சொல்லுவாங்க, மௌத்தாவி இந்த மூணு நாளே ஆவல், இந்த இவ்வளவு ஆசைப்பட்டு வருகிறான் என்று மோசமாக மக்கள் நினைக்கலாம், மக்கள் கருதலாம். ஆனா உண்மை அதுதான். இத சரியான முறையில மையத்து மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டுட்டா மிக விரைவாக அந்த சொத்துக்களை நாங்க பங்கு வச்சு கொடுத்துட வேணும். இல்லை என்றா என்ன நடக்கும் தெரியுமா? ஹராமான பொருள்களை ஒவ்வொருத்தரும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அனந்தர சொத்துல பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால எந்த ஒரு சின்ன பொருள் எடுத்தாலும் சரி, அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்தாலும் சரி, அவர் சாப்பிட்டு குடித்து கொண்டிருந்த ஒரு கோப்பை எடுத்தாலும் சரி, எல்லாமே ஹராமான பொருள்கள். பங்கு வைக்கிறதுக்கு முன்னால எடுத்தா எல்லாமே ஹராமான பொருள்கள். சரியான முறையில பங்கு வைக்காம எடுத்தாலும் அதுவும் ஹராம் வந்து சேரும். ஹராம் வந்து சேர்ந்த பின்னால எங்கட அதுக்கு பின்னால எங்கட பிள்ளைகளுக்கு அதுல இருந்து நாங்க கொடுப்போம், எங்கட மனைவிமார்களுக்கு கொடுப்போம். இப்ப ஹராம் இவருடைய உடலுக்குள்ள போக ஆரம்பிக்கும், இவருடைய பிள்ளையுடைய உடலுக்குள்ள போக ஆரம்பிக்கும், இவருடைய மனைவியுடைய உடலுக்குள்ள அந்த ஹராம் போக ஆரம்பிக்கும். இப்ப அந்த ஹராத்தினுடைய பிரதிபலிப்பு தன்னிடத்திலேயும் தனது பிள்ளையிடத்திலேயும் தனது மனைவி இடத்தில் இருந்தும் வெளியாக ஆரம்பிக்கும். தனது பிள்ளை தனக்கு கட்டுப்பட மாட்டான், தனது மனைவி தனது பேச்சை கேட்க மாட்டான், தனக்கு இபாதத்தில வணக்கத்தில ஆசை வராது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹராமான சொத்தின் மூலமாக வளர்க்கப்படக்கூடிய உடம்பு நாளை கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கம் செல்ல மாட்டாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த அனந்தர சொத்திலே நாங்கள் சரியான முறையில் பங்கு வைத்து கொடுக்கவில்லை என்றால், சரியான முறையில் பங்கு வைத்து கொடுக்கவில்லை என்றால் பெரும் உறவுகளுக்கிடையிலே பெரும் விரிசல்களையும் சண்டை சச்சரவுகளையும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டி ஏற்படும். ஒவ்வொரு மனிதரும் தனது உறவுகளை துண்டித்து இந்த உலகத்திலே வாழ ஆரம்பிப்பான். தம் உறவுகளை துண்டித்து நடந்தால் ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் சொல்கிறான், யார் உறவுகளை சேர்ந்து நடக்கிறானோ நானும் அவர்களை சேர்ந்து நடக்கிறேன், யார் உறவுகளை துண்டித்து நடக்கிறானோ நானும் அவனை துண்டித்து விடுகிறேன். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, இப்படியான பயங்கரமான விளைவுகளுக்கு நாம் ஆளாக வேண்டி எடுப்படும். அதனால் இந்த அனந்தர சொத்துக்களுடைய விடயத்திலே நாங்கள் கவனமாக நிதானமாக நிதான போக்கோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு காலமும் நாங்கள் செய்து வந்தது என்ன என்று இந்த இடத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் சரியான முறையில் சொத்துக்களை பங்கு வைக்கவில்லை. அதை இப்பொழுது நாம் உணர்கிறோம். நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய சொத்து என்னுடைய சகோதரனுடைய சொத்து, எனது சகோதரனுடைய சொத்து, எனது தந்தையுடைய சொத்து, எனது மாமாவுடைய சொத்து, எனது சாத்தாவுடைய சொத்து, இப்படியான பொருள்களை நாம் எடுத்திருக்கிறோம் என்று விளங்குகிறோம். இதற்குரிய தௌபா என்ன? இதற்குரிய தௌபா என்ன? அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் மன்னிப்பு கேட்டுவிட்டா சரியாகிருமா? நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த சொத்துல எந்த அளவு சொத்து எங்களுக்கு வர வேண்டுமோ அதை உலமாக்கல் அணுகி கேட்டு அந்த அளவு மாத்திரம் எடுத்துக்கொண்டு உரியவர்களுக்கு அந்த சொத்தை கொடுக்கிறது தான் இதுக்குரிய தௌபா. அதுக்குரிய தௌபா அதுதான். உரியவர்களிடத்தில் அந்த சொத்துக்களை ஒப்படைச்சிட்டு அல்லாஹ்விடத்தில மன்றாட வேண்டும், அல்லாஹ்விடத்தில கெஞ்ச வேண்டும், அல்லாஹ் மன்னிப்பான். இது ஹுகூகுல் இபாத், இது ஹுகூகுல் இபாத், அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமை. அடியார்களுக்கு அதை ஒப்படைத்து விட்ட பிறகுதான் அல்லாஹ் அதை மன்னிப்பான். அல்லாஹ்விடத்தில எத்தனை முறை இவன் ஹஜ் செஞ்சாலும், எத்தனை உம்ராக்கள் செஞ்சாலும், எந்த அளவு மதரசாக்கள் கட்டி கொடுத்தாலும், பள்ளிகளை கட்டி கொடுத்தாலும், ஏனைய எல்லா சமூக சேவைகளை செஞ்சாலும், எத்தனை தான தர்மங்களை செஞ்சாலும் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். அதை உரியவர்களிடத்தில் எப்ப ஒப்படைப்போமோ அதுக்கு பின்னாலதான் அதை அல்லாஹ் மன்னித்துக் கொள்வான். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதற்காக வேண்டி நாம் அப்படியாக செய்திருந்தால் அதே போன்று இன்னொரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இறந்து விட்டான், மரணித்து அல்லாஹ்வை சென்றடைந்து விட்டான். சொத்துக்கள் இருக்கிறது, கடை இருக்கிறது, வீடு இருக்கிறது. அவர் இன்னும் ஹஜ் செய்ய வேண்டி இருந்தது, அவருக்கு ஹஜ் கடமையாக இருந்தது. அவர் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு நபர். இப்பொழுது அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி கையில ரொக்கமாக காசு இல்லை. அவருக்கு கடை இருக்குது, வீடு இருக்குது, நிலம் இருக்குது. அந்த நிலத்தை வித்தாவது அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். சொத்துக்களை பிரிச்செடுக்கிறதுக்கு முன்னால அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த சொத்துக்களை வித்து கடனை நிறைவேற்றின பின்னாலதான் அந்த சொத்துக்களை பிரிக்க வேண்டும். அந்த ஜகாத் கொடுக்க வேண்டி இருந்தா ஜகாத்தை கொடுத்துட்டு தான் அந்த சொத்துக்களை பிரிச்செடுக்க வேண்டும். இல்லாம பிரிச்சு எடுத்துட்டா அவர் என்னுடைய சந்த சொர்க்கம் செல்வதற்கு நாங்க தடையாக ஆகிருவோம், எங்களுடைய சகோதரன் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக நாங்க நிற்போம். அதனால உரிய முறையில அவர் என்னென்ன கடமைகள் நிறைவேற்ற வேண்டி இருந்ததோ அந்த எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவது அந்த அனந்தரக்காரர்களுடைய உறவுகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ஹுதுபா முடிந்துவிட்டு வீடு சென்றதற்கு பின்னால் நாம் முதன் முதலாக ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் என்ன ஹராமான பொருள் வந்திருக்கிறது? அனந்தர சொத்திலே என்னிடத்தில் ஹராமாக வந்திருக்கக்கூடிய பொருள் என்ன? உடனடியாக நாம் அதற்கு எங்களுடைய உறவுகளை ஒன்று சேர்ப்போம், எங்களுடைய குடும்பங்களை ஒன்று சேர்ப்போம். ஒரு ஆலிமை நாங்கள் வரவழைப்போம், ஒரு ஆலிமிடத்திலே நாங்கள் செல்வோம். இப்படித்தான் எங்களுடைய குடும்பத்திலே நடந்திருக்கிறது. உறவுகளுக்கு இடையிலே நாங்கள் சண்டை சச்சரவுகளோடு கலைக்காமல் கோபதாபத்தோடு வாழ்ந்து வருகிறோம். இதற்குரிய இந்த சொத்துக்களை எப்படி பங்கு வைக்க வேண்டும், யார் யாருக்கு எவ்வளவு சொத்து வர வேண்டும் என்று நீங்கள் அழகான ஒரு வழியை காட்டுங்கள் என்று ஆலிம்களை அணுகி அதற்கான முறைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்றது ஒரு குறுகிய கால வாழ்வு, 20, 30, 40, 50, 60, 70 என்ற ஒரு சின்ன ஒரு காலம்தான் உலகத்தில் வாழ்றோம். கியாமத்துடைய நாள் நிரந்தரமாக நாங்கள் வாழ வேண்டியவர்கள். அழிவே முடிவே இல்லாத நாள் அந்த முழு வாழ்க்கையும் நாசமாக ஆகிரும். அந்த நரகத்தில் அல்லாஹ் எங்களை அந்த நெருப்பான வேதனை செய்வான். அதற்கு நாங்கள் உரியவர்களாக ஆகக்கூடாது. எங்களுடைய சொத்துக்களை உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு தௌபாவை பெற்றவர்களாக அல்லாஹ்வுக்கு ஒரு விருப்பமான ஒரு அடியானாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கற்றுத்தந்த ஆசான்கள் உஸ்தான்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.